நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 25 முதல் 37 வரை. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் எனக் காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விற்று போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாக அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் இரு தென்னாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கல்வர் கையில் அகப்பட்டவர்களுக்குள் இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று இயேசு ஒரு மிகப்பெரிய உரையாடலை திருச்சட்ட அறிஞர் முன்பாக நடத்துகிறார். இந்த திருச்சட்ட அறிஞர்கள் யார்? திருச்சட்ட அறிஞர்கள் என்பவர்கள் யூத மரப்படி எபிரேய விவிலியத்தில் உள்ள தோரா என்று சொல்லக்கூடிய 5 நூல்களை நன்கு படித்தவர்கள், சட்டங்களை நன்கு தேர்ந்து தெளிந்தவர்கள். இவர்கள் நன்கு படித்தவர்கள் என்கின்ற ஒரு ஆணவம் இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் இயேசுவிடத்திலே வந்து, யார் அடுத்திருப்பவர்கள், நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள். இயேசு அவர்களிடத்திலே மீண்டும் ஒரு கேள்வியை கேட்கிறார். திருச்சட்டம் என்ன சொல்கிறது என்று சொல்லி, உங்களுக்கு தான் திருச்சட்டம் நல்லா தெரியுமே, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இயேசு மீண்டும் கேட்கிறார். இவர்கள் 2 விதமான கருத்துக்களை திருச்சட்ட அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒன்று, இணைச்சட்டம் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 5 சொல்லப்படக்கூடிய கடவுளை அன்பு செய், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் கடவுளை அன்பு செய்வாயாக என்கின்ற சட்டத்தையும், லேவியர் அதிகாரம் 19:18 மனிதர்களை அன்பு செய், நீ உன்னை அன்பு செய்வது போல் மனிதரையும் அன்பு செய்வாயாக என்று சொல்கின்ற சட்டங்களை இயேசுவிடத்திலே சொல்கிறார்கள். இயேசு மீண்டும் அழகாக சொல்கிறார், நீயும் அப்படியே போய் செய்யும் என்று சொல்லி. ஆனால் இந்த திருச்சட்டடிகர்கள் இயேசுவை விடுவதாக இல்லை. மீண்டும் அவரிடத்திலே கேட்கிறார்கள், அடுத்திருப்பவர்கள் யார்? இந்த அடுத்திருப்பவர்கள் யார் என்கின்ற ஒரு கேள்விக்கு இயேசு ஒரு அழகான உவமையை நமக்கு எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நல்ல சமாரியன் உவமை. இந்த நல்ல சமாரியன் உவமையை நாம் பல நேரங்களிலே வாசித்திருப்போம், பல இடங்களில் தியானித்திருப்போம், பல இடங்களில் நாம் பல்வேறு விதமான நாடகங்கள் வழியாக அல்லது கதைகள் வழியாக நாம் கேட்டிருப்போம். இந்த நல்ல சமாரியன் உவமையை நாம் நன்றாக வாசித்து பார்த்தோம் என்றால் மூன்று விதமான சிந்தனைகளை உளவியல் வழியாக தத்துவ இயல் வழியாக நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். முதல் சிந்தனை, திருடனுடைய தத்துவம். இந்த திருடன் உன்னுடையதெல்லாம் என்னுடையது என்கின்ற சிந்தனையில் வாழக்கூடியவன். அப்படிப்பட்ட மனநிலையில்தான் இன்று பல்வேறு நிலைகளில் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த திருடன் அந்த வியாபாரி, செல்லக்கூடிய வியாபாரி எருசலேமிருந்து எரிகோவுக்கு செல்லக்கூடிய வழியிலே, அந்த வழியில் செல்லும்போது அந்த நபரை அடித்து போட்டு அவரிடம் இருந்த அனைத்து நகைகளையும் அனைத்து பணங்களையும் எடுத்து செல்லக்கூடியவனாக இருக்கிறான். உன்னுடையதெல்லாம் என்னுடையது, உனக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் என்னோடது என்று சொல்லி அந்த நபர் எடுத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட மனநிலையில்தான் நாம் பல நேரங்களில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனக்கு எல்லாம் வேண்டும், நான் எல்லாவற்றையும் சம்பாதித்து கொள்ள வேண்டும், எனக்கு எல்லாமே தேவை என்கின்ற ஒரு மனப்பான்மை நம்மிடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பேராசை, எனக்கு எல்லாமே வேண்டும், நான் எதையெல்லாம் இந்த உலகத்தில் பார்க்கிறேனோ, எதையெல்லாம் இந்த உலகத்தில் நான் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அத்தனையும் எனக்கு வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை நம்மிடத்தில் எழக்கூடியதாக இருக்கிறது. நான் ரோம் நகரிலே படித்து கொண்டிருந்த போது என்னோடு ஒரு அருள் தந்தை ஒருவர் இருந்தார். நான் அவர் பங்குக்கு செல்வேன் பணி செய்வதற்காக. அவருடைய பங்குக்கு பணி செய்கிற போது நாங்கள் காலை நேரங்களிலே திருப்பலி முடித்துவிட்டு மற்றபடி மற்ற நேரங்களிலே நாங்கள் புத்தகம் வாசிப்பது, மற்ற பொழுதுபோக்கான நிகழ்ச்சிகளை பார்ப்பது என்று சொல்லி எங்களுடைய நேரங்களை நாங்கள் செலவழித்து கொண்டிருப்போம். ஒரு முறை என்னை அவர் கடைக்கு அழைத்து சென்றார். கடைக்கு அழைத்து சென்று எல்லா விதமான பொருட்களையும் பார்த்தோம். பார்த்துவிட்டு நான் கேட்டேன் அந்த ஃபாதர்கிட்ட, ஃபாதர் எல்லா கடைக்கும் கூட்டிகிட்டு போகிறீங்க, எதுவுமே வாங்க மாட்டேங்கிறீங்களே சாமி அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த சாமியார் சொன்னார், இந்த உலகத்தில் ஏகப்பட்ட பொருள் இருக்குது, ஆனால் நான் வாழ்கிறது கொஞ்சம் பொருளை வச்சு தான். நானும் ஒரு ஏழ்மையில் வாழ்கிறேன், எனக்கு பேராசை இல்லை என்கின்ற எண்ணம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவர் இடத்துல சொன்னார். இன்று நாம் பல்வேறுபட்ட பொருட்களை பார்க்கிறோம், ஆனால் எல்லாம் எனக்கு வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கிறது. எது தேவை என்பதை நாம் உணர்ந்து வாழக்கூடியவர்களாக இல்லை. அதனால்தான் உன்னுடையதும் என்னுடையது என்கின்ற சிந்தனை நம்மிடத்தில் எழக்கூடியதாக இருக்கிறது. பேராசை, பொறாமை இவற்றையெல்லாம் நாம் வைத்து கொள்கிற போது பிறருடைய பொருட்களையும் அபரித்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்மிடத்திலே தோன்றக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது சிந்தனை, இரண்டாவது தத்துவமாக இந்த குருவும் லேவியரும், என்னுடையது என்னுடையதாக இருக்கட்டும், நான் யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டேன். இந்த லேவியர் குரு அது வழியாக செல்கிறார்கள், அவர்கள் பார்க்கிறார்கள், கண்டும் காணாமல் அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்று நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், அல்லது நான் என்னுடைய குடும்பம் வாழ்ந்தால் போதும் என்கின்ற ஒரு சுயநலமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் இயேசு இன்று இரண்டாவது நிலையாக சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட சுயநலம், நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும், என்னுடைய குடும்பம் அல்லது என்னுடைய சமூகம் என்கின்ற ஒரு வட்டத்திற்குள் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். என்னுடையது என்னுடையதாக இருந்து விடட்டும், நான் யாரையும் கண்டுகொள்ள மாட்டேன். ஒரு முறை ஒரு இல்லத்திற்கு சென்றிருந்த போது அந்த இல்லத்திலே இரண்டு சகோதரிகள், அந்த சகோதரிகள் இருவரும் விளையாண்டு கொண்டிருந்தார்கள். தாய் தந்தை இருவரும் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த அருள் சகோதரிகள் எதையும் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் தாய் தந்தை வேலை செய்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி இவர்கள் தங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த வீட்டில் இருந்த அம்மா கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய அப்பா வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த குழந்தைகள் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவரிடத்தில் இல்லை. காரணம் என்னுடைய வேலையை நான் பார்த்தால் போதும், அவருடைய வேலையை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்கின்ற மனநிலை இன்று நம் இடத்துல பல நேரங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. இயேசுதான் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த குரு வழியாகவும் லேவியர் வழியாகவும் என்னுடையது என்னுடையதாக இருக்கக்கூடாது, பிறருக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பான்மையை மூன்றாவது கருத்து வழியாக அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த சமாரியனுடைய தத்துவம், சமாரியன் என்னுடையதும் உன்னுடையது, நான் பகிர்ந்து வாழக்கூடியவனாக இருக்கிறேன், பிறருக்கும் கொடுக்கிறேன் என்கின்ற ஒரு மனநிலையில் வாழக்கூடிய ஒரு சமூகத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்று அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். என்னுடையதும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை நம்மிடத்தில் இருக்கிற போது நம்மிடத்திலே சுயநலம் இல்லை, பேராசை இல்லை, நாம் எல்லோரோடும் இணைந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற சிந்தனை நமக்கு தரப்படுகிறது. அதுதான் இந்த நச்சுதலை அழகாக வாசிக்க கேட்டோம். இந்த சமாரியன் தன்னிடம் இருந்ததையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இவன் ஒரு வியாபாரத்திற்காக செல்லக்கூடியவனாக இருப்பான். இவன் வியாபாரத்துக்காக வைத்திருந்த காசையும் அந்த இடத்துல கொடுத்துவிட்டு, இரண்டு தினாரியத்தை கொடுத்துவிட்டு, நான் தேவைப்பட்டால் இன்னும் அதிகமாக வரும்போது கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னிடம் இருப்பதை முழுமையாக கொடுப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் இயேசு இன்று நம்மிடத்தில் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். என்னுடையதும் உன்னுடையதே என்கின்ற மனநிலை நம்மிடத்தில் இருக்கிற போது நாம் எல்லோரும் இணைந்த மக்களாக வாழக்கூடியவர்களாக இருப்போம் என்கின்ற சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தருகிறது. அதுதான் இயேசு சொல்கிறார், அடுத்திருப்பவர் என்பவர் பிறருக்கு இரக்கம் காட்டுபவர். இரக்கம் காட்டி பிறரை அன்பு செய்து நாம் வாழ்கிற போது இயேசு சொன்ன முதல் செயல்பாடு முழு இதயத்தோடு இறைவனை அன்பு செய்வதும், உன்னை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்யக்கூடிய மக்களாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கவும் இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு தருகின்றது. நான் என்னுடையதையும் பிறருக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக, என்னுடைய செயல்பாடுகளை பிறருக்காக நான் செய்யக்கூடியவர்களாக நாம் முழுமையாக தர தேவையில்லை. நம்மிடம் உள்ள திறமைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். நம்மிடம் உள்ள சில பொருட்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். நம்மிடம் இருக்கக்கூடிய சில விதமான தன்மைகளை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அப்படி பகிர்ந்து வாழ்கிற போது, பிறருக்கு இரக்கம் காட்டுகிற போது இறைவன் நம்மை நிறைவாக அன்பு செய்யக்கூடியவராக இருப்பார், நிறைவாக நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். அதைதான் இயேசு இறுதியாக அந்த திருச்சட்ட அறிஞருக்கு சொல்கிறார், நீரும் அப்படியே போய் செய்யும். அந்த அடுத்திருப்பவர் எப்படி பிறருக்கு இரக்கம் காட்டினாரோ, பிறருக்கு அன்பை காட்டினாரோ, அப்படி பிறருக்கு இரக்கத்தையும் அன்பையும் காட்டக்கூடிய மக்களாக நான் என்னுடைய வேலையை நான் மட்டும் பார்த்தால் போதும் என்கின்ற மனநிலை இல்லாமல், பிறரையும் நான் பிறருடைய பொருட்களையும் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலை நம்மிடத்திலே இல்லாமல், என்னுடையதும் உன்னுடையது என்கின்ற மனநிலையில் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க இத்திருப்பலிகளே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக வழிநடத்துவார். ஆமேன்.
அன்பிற்கே என்னை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தேன்.